கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அவர்களுடைய கிருபையினாலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இங்கே வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் தொலைவிலிருந்து கூட வந்திருக்கிறாங்க, சேலம் குறிப்பாக சேலத்திலிருந்து கூட வந்திருக்காங்க. அங்கிருந்து வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு கூட நான் கூடுதலாக அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாடத்தினுடைய தலைப்பு கடைசி காலத்தில் சாட்சி கொடுப்பது, சத்தியத்துக்கு சாட்சி கொடுப்பது எப்படி அல்ல, சத்தியத்திற்கு சாட்சியாக நான் பிறந்தேன் என்று சொல்லி கர்த்தர் இயேசு என பண்ணது பேசிட்டு தான் பார்க்கிறோம். சோ அது கூட நம்ம வாசிக்கலாம். நீங்க யோவான் 18:37 சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே பிறந்தேன். அப்போ நமக்கு ஒரு கேள்வி எழும்புது, சத்தியத்திற்கு சாட்சி கொடுப்பது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. கர்த்தர் இயேசு பேசுறாரு, என்ன பேசுறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் சத்தியத்திற்காக சாட்சி கொடுக்க நானு பிறந்தேன் அப்படி சொல்லும் போது நமக்கு ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சத்தியத்திற்கு சாட்சி கொடுப்பது எப்படி? அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாடத்தினுடைய தலைப்பு கூட சகோதர சகோதரிகளை. சரி, சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? சத்தியம் கிடைக்கணும். சரி, நம்ம எல்லாருக்கும் எப்படி சத்தியம் கிடைச்சிச்சு? எக்லீசியாவில் தான் மீட் பண்ணிட்டீங்களா? இது பாத்தீங்கன்னா, நம்ம அநேக பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க கிறிஸ்தவர்கள். ஏன் நமக்கு மட்டும் தேவன் இப்பேற்பட்ட ஒரு அழைப்பு, இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு தேவன் கொடுக்கணும்? சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி தான். ஏன்னா நம்ம எந்த ஒரு காரியத்துக்கு நம்ம ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னா கர்த்தர் இயேசுகிட்ட தான் நம்ம என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். ஏன்னா அவர் தான் நம்முடைய மாஸ்டர். சோ அப்படி பார்க்கும்போது கர்த்தர் இயேசுகிட்ட இருந்த சில காரியங்கள் பார்க்கும்போது, முதலாவது இப்ப நம்மளால எப்படி தேவன் தெரிந்தெடுத்தாரு, அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா நமக்கு ஏன் தேவன் சத்தியம் கொடுத்தார். சோ அப்போ சத்தியம் நமக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்கறது கூட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. அப்ப சத்தியம் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், சாட்சியா கொடுக்க முடியும். சோ கர்த்தர் இயேசுக்கு நல்லா தெரியும், அவர் முதலாவது சீஷர்களை எப்படி வந்துட்டு அவர் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்படி தேர்ந்தெடுத்தாருங்க? அவர் நான் கேட்கறது என்னன்னா, சீஷர்களை எப்படி அவர் தேர்ந்தெடுத்தார்? சரி, கல்வி அறிவு இல்லாத, அப்புறம் ஞானவான்களா இல்லாம, அவர் ஜபம் பண்ணி தேர்ந்தெடுத்தார் சகோதர சகோதரிகளை. அவர் எப்படி தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? அவர் ஜபம் பண்ணிட்டு அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னா பிதாவாகிய தேவன் கிட்ட அவர் ஜபம் பண்றாரு. யார நான் சூஸ் பண்றது? சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முந்தி 12 பேரை தேர்ந்தெடுக்கிறப்போ அவர் என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கும் போது யார நான் தேர்ந்தெடுக்கணும், இவரே செலக்ட் பண்ணிட முடியுமா? சோ தேவன் அவருக்கு சொன்னார், இன்னார் 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 சொல்லிட்டு நீ செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். சோ அந்த ஒரு காரியத்துல தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, செலக்ட் பண்ண. சரி, இப்ப நம்மளை எப்படி செலக்ட் பண்ணாரு? அவங்க செலக்ட் பண்ணாரு சீஷர்களை, கண்டிப்பா தேவனுடைய அவர் தேவன் கிட்ட கேட்டு ஜபம் பண்ணி யார செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறத அவருக்கு சொன்னதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, சோ அவங்களுக்கு தான் சத்தியத்தை என்ன பண்ணாரு, சொன்னார். எல்லாருக்கும் சொன்னாரா? இல்லவே இல்ல. சோ யார சூஸ் பண்ணாரோ, யார செலக்ட் பண்ணாரோ, அவங்களுக்கு தான் ட்ரூத் கொடுத்தார். சோ அந்த மூன்றரை வருஷம் அந்த ட்ரூத் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா வெளிப்பட்டுச்சு தான் பார்க்கிறோம். சோ அதுக்கு சாட்சிகளா யார் இருந்தது? அந்த சீஷர்கள் இருந்தாங்க தான் பார்க்கிறோம். சோ அப்ப சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வந்தேன்னு சொல்லும் போது சத்தியம் குறிக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கு சாட்சி யாருன்னா தான் இந்த அப்போஸ்தலர்கள். இன்னும் பர்டிகுலரா யாருன்னு சொல்ல போனா சத்தியத்திற்கு சாட்சியா யார்தான் இருப்பாங்கன்னா 144,000 பேர் எப்படி இருப்பாங்க? சாட்சியா இருப்பாங்க. சோ அதுதான் கர்த்தர் இயேசு நமக்கு கூட அங்க அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்கும் போது கூட அவர் ஜபம் பண்ணி யாருக்கிட்ட நான் யார செலக்ட் பண்ணணும் இது எல்லாமே தேவன்கிட்ட அவர் என்ன பண்ணிருக்கிறார் கேட்டிருக்கிறார். சோ அதனால அவர் ஜெபிக்க போனாக்க கர்த்தர் இயேசு என்ன பண்ணுவார் சொன்னாக்க, இன்னைக்கு நான் இத்தனை காரியங்கள் பண்ணிட்டோம், சோ நாளைக்கு நான் யார மீட் பண்ணணும், யாருக்கு சந்திச்சு நான் என்ன சொல்லணும், எப்படி நான் நடக்கணும், எப்படி பேசணும், யார் மீட் பண்ண போறோம், இது எல்லாமே அவர் முதல் நாளே என்ன பண்றாரு தன்னுடைய ஜபத்துல அவர் தெளிவா பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு அடுத்த நாள் தன்னுடைய வேலைகளை செய்கிறார்த்தா பார்க்கணும். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நீங்களும் நாமளும் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம் சொன்னாக்க தேவன் கிட்ட கேட்டுத்தான் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறாரு நம்பிக்கை இல்லையா செலக்ட் பண்ணிருக்கிறார். அதனால்தான் உங்களுக்கு சத்தியம் கொடுத்தார். புரிஞ்சிட்டீங்களா? அப்போ சீஷர்கள் சத்தியம் எப்படி கிடைச்சிச்சுன்னா தேவன் யார கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படுத்த சித்தம் உள்ளவரா இருக்கிறாரோ அவரைத்தான் என்ன பண்றாரு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. கர்த்தர் இயேசு யார பிதாவுக்கு வெளிப்படுத்த சித்தம் உள்ளவரா இருக்கிறாரோ அவங்களைத்தான் என்ன பண்றாரு பிதா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இப்போ நீங்க சொல்லுங்க, நம்ம எல்லாம் யாரு செலக்ட் பண்ணி இந்த இடத்துல சத்தியம் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் சொல்லி பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ அப்படி பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய வாழ்நாள்ல அவர் எப்படி இருந்தார் சொல்லி பார்க்கும்போது அவர் ஆரம்பிச்சார் எங்கங்க யோர்தான் நதியில. சோ அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா அவருடைய முடிவு எங்க சிலுவையின் மரணத்துல தான் பார்க்கிறோம். சரி, அவருடைய அந்த 3.5 வருஷ ஊழியம் லைவ்ல யார் பார்த்தது? சீஷர்கள் பார்த்தாங்க இல்லீங்களா? சோ சீடர்கள் வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் பார்க்கறாங்க. அவர் என்ன பேசுறார், எப்படி நடக்கிறார், என்ன செய்யறார், இது எல்லாமே யார் தான் கவனிக்கிறது? சீஷர்கள் தான் கவனிக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் அந்த நன்மை பெற்றுக்கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவங்ககிட்ட இருந்துச்சு. ஆனா சீஷர்கள் எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் பேசின விதம் என்ன வார்த்தை சொல்லிட்டார் அதுதான் நற்செய்தியில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க எழுதிட்டாங்க. 4 நற்செய்திகள்ல அவங்க எழுதியிருக்காங்க. அது மாத்திரமல்ல அப்போஸ்தலர்கள் எழுதியிருக்காங்க. அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் வேத புதிய ஏற்பாட்டில் இடம்பெற்றதுக்கு தான் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்ப நம்மளை எப்படி சூஸ் பண்ணார்? இதாகிய தேவன் கிட்ட சீஷர்களை அப்போஸ்தலர்களை செலக்ட் பண்ணும் போது அவர் பிரேயர் பண்ணிட்டு என்ன பண்றாரு செலக்ட் பண்ணிட்டாரு. இப்ப நம்மளை எப்படி அந்த விதத்தில் நம்மளை செலக்ட் பண்ணிட்டாரா? நமக்காக ஏதாவது ஜெபிச்சிட்டு இருக்கிறாரா? எப்படி செலக்ட் பண்ணினார்? அது சீஷர்களுக்கு ஜபம் பண்ணிட்டார். இப்ப நம்ம சீஷர் ஆகிறதுக்கு முந்தி அவர் நமக்காக என்ன பண்ணிருக்கிறார் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்ப கூட அவர் ராம் முழுதும் ஜபம் பண்ணிட்டு பகல் முழுதும் என்ன பண்ணுவாரு அவர் தேவன் என்ன சொல்றாரோ அதை மாத்திரம் பகல்ல செய்யறார். அப்போ ராம் முழுதும் சொல்லும் போது இந்த ராக்காலம் வரைக்கும் இரவு காலம் சொல்றது எது வரைக்கும் இந்த சுவிசேஷ யுகம் முடிகிற வரைக்குமே அவர் என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறாரு எங்க ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாரு? எங்க கேட்டா பிதாக்கிட்ட தான் ஜபம் பண்ண முடியும் சகோதர சகோதரிகளே. அவர் ஜபம் பண்றாரு, ஜபம் பண்ணிட்டு அவர் தான் செலக்ட் பண்றாரு நம்மளை கூட. நம்மளை கூட எந்த மாதிரி விதத்துல அவர் செலக்ட் பண்ணிட்டா சொல்லி பாத்தீங்கன்னா அவர் தேவனிடத்துல ஜெபிச்சு தான் நம்மளை என்ன பண்ணிருக்கிறாரு. சோ அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, நமக்காக அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஜபம் பண்ணிட்டார். சோ அப்ப ஜபம் பண்ணும் போது இன்னார் 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 அப்படி வெளிப்படுத்தும் போது தான் தேவன் கிட்ட அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் நமக்கு என்ன பண்ணிட்டாரு, அந்த வாய்ப்பை கொடுத்துட்டார் சகோதர சகோதரிகள். சோ அதனால தான் நமக்கு என்ன பாத்தீங்கன்னா, இதை நீங்க எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாசிக்கலாம் மார்க் 3 13-14 வசனங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அவர் வந்துட்டு ஜபம் பண்ணிட்டார். அது கூட நீங்க வாசிக்கலாம். சோ இது அந்த 14 வசனம் படிங்க. அந்த 12 பேரை செலக்ட் பண்றாரு. அது எங்க அவர் செலக்ட் பண்றாரு பார்க்கும்போது அவர் என்ன பண்றாரு, 13 வசனம் படிங்க. ஓ சரி, அப்போ அவர் வந்துட்டு பார்க்கிறோம், அவர் வந்துட்டு செலக்ட் பண்றாரு அந்த 12 பேரை அவர் செலக்ட் பண்றாரு தான் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அடுத்து அவர் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு 3.5 வருஷமா ட்ரூத் கொடுத்திருக்கிறாரு. இது கூட நம்முடைய மைண்ட்ல இருக்கோம். இப்ப நம்மள தேவன் எப்படி அழைச்சிருக்கிறாருன்னு பார்க்கும்போது, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து எப்படி அழைச்சிருக்கிறார் பாத்தீங்கன்னா, அவர் கூட நமக்காக என்ன பண்ணிருக்கிறாரு, ஜபம் பண்ணிருக்கிறார். நீங்க வாசிக்கலாம் ரோமர் 8:26 வசனம் வாசிக்கலாம். இங்க பாக்குற பலவீனங்களுக்காக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து 27 வசனம் படிங்க. சோ அவரு அந்த இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அவரு கூட என்ன பண்றாரு, ஜபிக்கிறார். 28 வசனம் வாசிங்க. எதுக்காக அவர் ஜபம் பண்றாருங்கிற விஷயம் புரியும் பாத்தீங்களா. சோ அவர் பர்டிகுலரா எதுக்குத்தான் அந்த ஜபம் ஏறெடுக்கிறார் சொல்லி பார்க்கும்போது, அன்றியும் வாசிங்க, அவருடைய தீர்மானத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஆமா, சோ அவருடைய தீர்மானத்தின் படித்தான் நம்மளை என்ன பண்ணிருக்கிறாரு, அவர் செலக்ட் பண்ணிருக்கிறார் தான் பாக்குறோம். சோ இதுக்காகத்தான் அவர் கூட வேண்டுதல் செய்யறாரு. அடுத்து 29 வசனம் படிங்க. அதுல சோ பிதாவாகிய தேவன் தான் அது முன்குறிச்சிருக்கிறார். எதுக்கு, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு இன்னார இன்னார அவர் தான் என்ன பண்ணிருக்கிறார், முன்குறிச்சிருக்கிறார். சோ அதனாலதான் நமக்காக கர்த்தர் இயேசு அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஜபம் ஏறெடுத்திருக்கிறார். அவர் முன்குறிச்சதுனால தான் நமக்கு இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு தேவன் கொடுத்துட்டார். சோ முன்குறிச்சு குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக ஆகிறதுக்காக முன்குறிச்சிருக்காரு. அதே சமயத்துல அந்த முன்குறிச்சதின் நிமித்தம் தான் நமக்கு 53 கிளாஸஸ் கிடைச்சிச்சு பார்க்கணும். இல்லனா நீங்க எங்க இருப்பீங்க, நாம எங்க இருப்போம், யார் யார் எங்க இருப்போம்னு தெரியாதுதான் பாக்குறோம். சோ கர்த்தர் இயேசு அவர் பர்டிகுலரா யார தேவன் முன் தீர்மானத்தின்படி முன்குறிச்சாரோ அவங்களுக்காகத்தான் என்ன பண்ணிருக்கிறார், அவர் ஜபம் ஏறெடுத்திருக்கிறார் தான் பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சோ இப்படித்தான் நம்மள தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, செலக்ட் பண்ணிருக்கிறார். சோ அப்படி செலக்ட் பண்ணன நாம எப்படி அப்போஸ்தலர்களை இயேசு கிறிஸ்து செலக்ட் பண்ணினாரோ அதே போலத்தான் நாம கூட நம்மை கூட தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, செலக்ட் பண்ணிருக்கிறாரு. புரியுது சகோதர சகோதரிகளே. சரி, நீங்க வாசிக்கலாம் யோவான் 13:17-18 வசனங்கள் வாசிக்கலாம். யோவான் 13 சோ திரும்ப கூட வாசிங்க. சோ நீங்க இது அறிஞ்சிருக்கிறபடினால இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சோ இந்த ஒரு காரியம் நிச்சயமா நம்ம என்ன பண்ணிருக்கணும், அறிஞ்சிருக்கணும். சோ அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும், அதுக்கு நீங்க சாட்சியா இருக்க முடியும். சோ தேவன்தான் நம்மளை செலக்ட் பண்ணிருக்கிறார்ன்ற ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும், அறிஞ்சிருக்கணும். சோ அதன் பிரகாரம் கர்த்தர் இயேசு கூட என்ன பண்ணிருக்கிறாரு, நமக்கு ட்ரூத்தே கொடுத்திருக்கிறார் தான் பாக்குறோம் சகோதர சகோதரிகளை. சரி, இந்த ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, சோ கர்த்தர் இயேசு பிதாவாகிய தேவன் அவங்க தீர்மானத்தின் பிரகாரம் நம்மளை என்ன பண்ணிருக்கிறாரு, தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். சோ தெரிந்ததன் நிமித்தம் தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, சத்தியம் கொடுத்திருக்கிறார். சோ சத்தியம் கிடைச்சதுனால தான் நம்ம கூட என்ன இருக்கோம், இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்திருக்கிறோம் ஒரு சபையா. சோ அப்படி பார்க்கும்போது இது பிதாவாகிய தேவனுடைய தீர்மானத்தின்படியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தீர்மானத்தின் பிரகாரம் தான் நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோங்கிறது நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணிருக்கிறோம், அறிஞ்சிருக்கணும் தான் சகோதர சகோதரிகளே. சரி, இப்ப நம்ம இந்த பிதாவாகிய தேவன் எந்த நோக்கத்திற்காக எந்த திட்டத்திற்காக நம்மளை தீர்மானித்து செலக்ட் பண்ணிருக்கிறாரோ அதை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், அறிஞ்சிருக்கணும். அதே சமயத்தில் நம்ம அதை செய்து முடிக்கணும் தான் பார்க்கணும். சோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு நம்ம சத்தியத்திற்கு சாட்சின்னு சொன்னாக்க அது எப்படி, தேவன் கர்த்தர் இயேசு 53 பாடம் நமக்கு கொடுத்துட்டார். சோ கொடுத்ததை நிமித்தம் இப்ப நம்ம சாட்சியா இருக்கணும்னா எப்படி, அதுக்கு பதில் சிம்பிள் என்னன்னா, நீங்க எவ்வளவு கேட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க உண்மை காமிச்சா போதும். நீங்க எக்ஸ்ட்ரா ஒன்னு என்ன பண்ண வேண்டியதில்லை, காமிக்க வேண்டியதில்லை. சோ எந்த அளவுக்கு நான் தேவன் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரோ, எந்த அளவுக்கு தேவன் சத்தியம் கொடுத்திருக்கிறாரோ, அந்த வரைக்கும் அது வரைக்கும் நான் அந்த அளவுக்கு நம்ம உண்மை காமிச்சாவே போதுமானதா இருக்க, இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். சோ அப்போ நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காரியத்தில் கர்த்தர் இயேசு எப்படி இந்த ஒரு அளவு மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கிறோம் சொன்னாக்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோ நீங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க உண்மை காண்பிச்சாவே போதுமானது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு இருக்குது. என்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நீங்க வாசிக்கலாம் மார்க் 5 5 1 நீங்க வாசிக்கலாம். இந்த ஒரு காரியம் எல்லாம் உங்களுக்கு தெரியலையெல்லாம் நான் திரும்ப படிக்க வேணாம். கர்த்தர் இயேசு வர்றாரு, அந்த கடல்ல இறங்குறாரு, கடலை விட்டு அந்த படகை விட்டு இறங்குறாரு. இறங்கின உடனே அங்க ஒரு மனுஷன் வர்றாரு. அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா எப்படி இருக்காருங்க, எப்படி இருக்கிறாரு, சோ அவருடைய குடியிருப்பு கல்லறையில. அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் வந்து அவனுக்கு அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன். அப்ப அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகள்ல இருந்து என்ன பண்ணாரு, எழுந்து வந்தார் தான் பாக்குறோம். சரி, அவரை வந்துட்டு ரொம்ப நாளா என்ன பண்ணிருக்காங்க, கட்டி வச்சிருந்திருக்காங்க. சோ கட்டி வைக்கும் போது அந்த மனுஷன் கட்டுகளை என்ன பண்ணிடுறான், அறுத்துறான். சோ அப்ப அவரை யாரும் என்ன பண்ண முடியல, கட்டக்கூட முடியல தான் பாக்குறோம். சோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவன் என்ன பண்றான், தன்னையே தன்னுடைய சரீரத்தையே கற்களை எடுத்து கீழ் பீறி கொள்ளுகிறான். சோ அவரே என்ன பண்றாரு, காயப்படுத்தி கொள்றாரு தான் பார்க்கணும். சோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் இயேசு என்ன பண்ணிருக்காரு, சந்திக்கிறதுக்கு தான் அவர் வந்தே இருக்கிறார். அப்ப முதலாள் தேவன் கிட்ட கர்த்தர் இயேசு எப்படி அவருடைய ஜபத்துல கேட்டுத்தான் அடுத்த நாள் வேலையை என்ன பண்றாரு, இந்த ஒரு விஷயம் நமக்கு புரியணும். சோ அப்ப முதல் நாள் இந்த மனுஷனை குறித்து தேவன் என்ன பண்ணிருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார். சோ அந்த மனுஷனை மீட் பண்றதுக்காகத்தான் இந்த கரைக்கே என்ன பண்ணிருக்கிறார், படகுல வந்திருக்கிறார். வந்தாரு, வந்த உடனே அந்த மனுஷன் என்ன பண்றான், வர்ற கத்தர் இயேசுக்கிட்ட. கத்தர் இயேசுக்கிட்ட வந்தப்போ அந்த மனுஷன் என்ன பண்றான்னா, அவன் வந்துட்டு சொல்றான், என்ன சொல்றாரு, பாத்தீங்களா, இந்த ஒரு மனுஷன் இது நாள் வரைக்கும் யாருக்கிட்டையாவது பேசியிருக்கிறார், அவர் கண்ட ஒருத்தம் கூட அந்த ரூட்ல போயிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவர் கல்லெடுத்து தன்னையே பீறிக்கொள்றாரு. சோ அந்த ஜனங்கள்லாம் கட்டி வச்சிருந்தாலும் அதெல்லாம் அறுத்தெறிஞ்சாரு. சோ அந்த நபரை பத்தி அந்த ஊர் முழுக்க தெரியும். ஆனா கத்தர் இயேசு வந்தாரு, வந்த உடனே இந்த மனுஷன் கூட என்ன பண்றாரு, எதுக்காகத்தான் அந்த இடத்துக்கு பிரயாணம் பண்ணிருக்காருன்னா, இந்த மனுஷனை மீட் பண்றதுக்காகத்தான் என்ன பண்ணிருக்கிறார், பிரயாணம் பண்ணிருக்கிறார். சோ அப்படி பிரயாணம் பண்ணும் போது அந்த மனுஷன் அங்க வந்தாரு, வந்த உடனே கர்த்தர் இயேசு என்ன பேசுற, இல்ல இல்ல எட்டாவது வசனம் வாசிச்சிருங்க. அந்த மனுஷனை பார்த்த உடனே அசுத்தாவிய அவனை விட்டுட்டு என்ன பண்ண போ சொல்ற. சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் பேசுறாரு, என்ன பேசுறாரு பாத்தீங்க, ஒன்பதாவது வசனம், பாருங்க அந்த மனுஷன் கிட்ட அந்த அசுத்த ஆவிகள் எவ்வளவு பேரா இருந்தாங்க, அநேகரா இருந்தாங்க. அதுக்கு பேர் என்னன்னா லேகியம். லேகியம் நமக்கு தெரியும் எவ்வளவு பேர், அநேகத்தா கண்டிப்பா 6000 இல்லைங்களா, 6000 அதாவது 6000 6000 ஆதிகள். சரி, அப்போ அங்க பாக்குறோம் நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அநேகரா இருந்தாங்கத்தான் பாக்குறோம் லேகியம். சரி, அந்த மனுஷன் சொன்ன உடனே அந்த அவன் கிட்ட இருந்த அந்த அசுத்த ஆவிகள் என்ன பேசுனா, எங்களை இந்த திசையில என்ன பண்ணிடாதீங்க, பாருங்க கிளியரா அதுக்கு தெரியுது, இவர் தேவனுடைய குமாரன்ற விஷயம் கிளியரா தெரியுது தான் பாக்குறோம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த திசையில எங்களை என்ன பண்ணிடாதீங்க, அனுப்பிடாதீங்க. சரி, அப்ப எங்க அனுப்புறது, எங்க அனுப்பணும், யார் சொன்னா, அவங்களே ஒரு இடத்தை செலக்ட் பண்ணிட்டு போறாங்க இல்லைங்களா. சோ எங்க அனுப்பணுங்க போது, இதுவரைக்கும் எந்த ஒரு விலங்குகளுக்குள்ள கூட நம்ம கண்டுபிடிக்கணும் அசுத்த ஆவிகள் உள்ள போயிருக்கா, போயிருக்கா. ஆனா இதுங்க கேட்குது பன்றிகள், இந்த பன்றிகள்கிட்ட என்ன பண்ணிருங்க, எங்களை அனுப்பிடுங்க. சோ அதனுடைய எஃபெக்ட் அந்த பன்றிகளை பார்த்தா இப்ப நம்ம கூட என்ன பண்றது இல்ல, அது ஒரு பிசாசு சொல்லிட்டு பைக்கு கூட டச் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஓரமா என்ன பண்ணுவாங்க, ஒதுக்கிட்டு போவாங்க, பாத்துருக்கீங்களா. சோ அந்த பன்றிகள் பிசாசா, அந்த பன்றிகளால இந்த அசுத்த ஆவிகளுடைய அந்த சேட்டைகளை அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. சோ அதனுடைய அந்த அந்த ஒரு காரியத்தை அவங்களால தாங்க முடியல. இப்ப ஒரு ஃபீவர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சரீரத்தில் தாங்க முடிஞ்சா தான் என்ன பண்ண முடியும், தாங்க முடியும். ஆனா அந்த பன்றிகளால் என்ன பண்ண முடியல, தாங்கிக் கொள்ள முடியாததுனாலதான் போய் என்ன பண்ணிச்சு, அவ்வளவுதான். சோ அது பன்றி வந்து பிசாசே இல்லதான் நம்ம புரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரிகளே. சோ பன்றிகள் கூட அந்த வல்ல அந்த அசுத்தாதிகளுடைய கிரியைகளை தாங்கிக் கொள்ள முடியல, ஸ்ட்ரென்த் இல்ல. சோ அப்ப மனுஷனுக்குள்ள இருக்குதுன்னா மனுஷன் அதை தாங்கிட்டு இருக்கான, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுதான் சகோதர சகோதரிகளை. சோ அப்படி பார்க்கும்போது கர்த்தர் இயேசு அங்க என்ன பண்றாரு, அதே போல அங்க அனுப்பிடுறதத்தான் பார்க்கிறோம். சோ அப்படி அனுப்பிட்ட உடனே எவ்வளவு பன்றிகள், 2000 பன்றிகள் மாண்டு போச்சு. அங்க பன்னி மேய்ச்சவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஊர்ல போய் சொல்றாங்க. ஊருக்காரவங்க எல்லாம் வந்துட்டு என்ன பண்றாங்க, இதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுட்டு இவரை என்ன பண்ணல, ஊருக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, அங்க அவங்களுடைய வேலையை தான், அவங்களுடைய வேலையே என்னதான் இதுதான் பொழைப்பு. இது என்னாச்சு இப்போ லாஸ்ட். அப்ப ஏசு கிறிஸ்து உள்ள விடுவாங்களா? டோட்டலா அந்த பண்ணி கூட்டமே என்னாச்சு? மாண்டு போச்சு. அப்ப மாண்டு போனா அவங்களுக்கு என்ன இல்ல வருமானம் இல்ல. கர்த்தர் இயேசுவை பார்த்துட்டு பயப்படுறாங்க. பயந்துட்டான். ஏன்னா அங்க ஒரு மனுஷன் நிக்கிறான். எப்படி நிக்கிறான்? முதலாம் அந்த ஊருக்காரங்க அவங்கிட்ட போவானா? கிட்ட போக மாட்டாங்க. இப்ப எப்படி நிக்கிறார் அவங்க? அதான் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து உள்ள அலோ பண்ணல, அவர் என்ன பண்றாங்க, திருப்பி அனுப்பிச்சாங்க. இயேசு கிறிஸ்து புறப்படுறதுக்கு பிறகு படகுல ஏறிட்டாரு. அந்த மனுஷன் போய் என்ன கேட்கிறாரு வாசிக்கலாம். 5:18 வாசிங்க. மனுஷன் பிசாசு பிடித்திருந்தவன், அந்த லேகியோன், அந்த ஆவிகள் 6000 பிசாசுகள் பிடிச்சிருந்த அந்த மனுஷன் இப்ப சரியாயிட்டு கர்த்தர் இயேசு கூட இருக்கிறதுக்கு விரும்புறார். கர்த்தர் இயேசு என்ன சொல்றாரு? என்ன பண்ணாரா? கர்த்தர் இயேசு கூட இருக்கிறதுக்கு அவர் வேண்டிக் கொண்டார். புரிஞ்சுட்டீங்களா? வேண்டிக் கொண்ட உடனே கர்த்தர் இயேசு என்ன சொல்றாரு? அடுத்து 18 வசனத்துக்கு அடுத்து படிங்க. இல்ல இல்ல 19 வசனம் பாத்தீங்க. இப்படி இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்றாரு. அவர் வேண்டிக்கிறாரு, உங்க கூட நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் இயேசு என்ன சொல்றாரு? நீ நிரந்தரமா இருக்க போற என் கூட தான் தெரியும். இப்ப நீ என்ன செய்யணும்? நீ உன் இனத்தார் இடத்துக்கு போ, அதே சமயத்துல உன் வீட்டுக்கு போ, உனக்கு நடந்ததை கர்த்தர் செய்ததை என்ன பண்ண சொல். இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் அவருக்கு. ஆனா அந்த மனுஷன் என்ன பண்ணாரு? இப்ப அந்த மனுஷன் அந்த ஊர்ல போயிட்டு தெக்கபோலினா என்னங்க? தனிநாடா? தெக்கபோலிங்கிறது 10 பட்டணங்கள்னு அர்த்தம். தெக்கபோலினா அந்த 10 பட்டணத்துக்கும் அவன் போய் என்ன பண்றாரு? ஏன்னா அந்த 10 பட்டணத்துக்காரங்களுக்கு இவரை பத்தி என்ன தெரியும்? நல்லா தெரியும். அதனாலதான் இந்த 10 பட்டணத்துக்கு போயிட்டு அவர் என்ன பண்றாரு சொல்றாரு தான் பாக்குறோம். இப்போ அவர் அந்தப்படி அவன் போய் தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஆச்சரியப்பட்டார்கள். இதுதான் அவர் செஞ்ச வேலை. என்ன அவர் பெற்றுக்கொண்டாரோ அதைத்தான் என்ன பண்ணிட்டாரு இயேசு கிறிஸ்து. என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறதுக்கு அவர் விரும்புறார், வேண்டிக்கிறார். அந்த விசுவாசி பிடிச்சிருந்தவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறதுக்கு வேண்டிக்கிட்டாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, நீ போய் உன் இனத்தாரிடத்துக்கும் உன் வீட்டுக்கு போய் நீ என்ன பண்ண, கர்த்தர் உனக்கு செய்ததை நீ சொல்லத்தான் பார்க்க. இந்த ஒரு விஷயத்தை அப்படியே போய் தான் என்ன பண்ணாரு? இதைத்தான் நீங்க செய்யணும். சத்தியம் கொடுத்தாரு. சத்தியத்துக்கு சாட்சினா என்னன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறதோ அதை வெளிப்படுத்தினா போதும். அதன்படி வாழ்ந்தா போதும். இந்த மனுஷனை சுகமாக்கணும்ன்ற நோக்கத்துல தான் கர்த்தர் இயேசு பிரயாணமே என்ன பண்ணாரு? இந்த ஊருக்கு வந்து இந்த மனுஷனை மீட் பண்ணிட்டு உடனே என்ன ஆயிட்டாரு? அதான் விஷயம். அப்ப அவர் முதல் நாள் அவருடைய ஜபத்துல கண்டிப்பா யார குறித்து கேள்விப்பட்டிருக்கிறாரு? இந்த ஒரு மனுஷன் குறித்து. அப்ப இந்த மனுஷனை செலக்ட் பண்ணித்தான் அவர் வர்றார். வந்து அவருக்கு என்ன பண்றாரு? அந்த படகெல்லாம் விட்டு இறங்குற இறங்கின உடனே அந்த வசனம் நீங்க அப்படியே வாசிக்கலாம். 5 இல்ல 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 5:2 வாசிங்க. இது விஷயம் எப்படி நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? அவருடைய பாதம் அந்த ஊர்ல டச் ஆன உடனே அவன் பிரேத கல்லறையிலிருந்து எழுந்து வந்தான். இது எப்படி ஆச்சு? கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த போட்டை விட்டு இறங்கி காலத்த வைக்கிறாரு, அங்க வைப்ரேஷன் ஆகுது. சோ அதுதான் விஷயம். சோ அவருடைய வல்லமை போயிட்டு இருக்கு. சோ டச் ஆன உடனே அந்த மண்ணில் டச் பண்றாரு, பண்ணின உடனே அந்த மனுஷன் அங்கிருந்து புறப்பட்டு யாரும் மீட் பண்ணணும்னு வந்தாரோ அவர் என்ன பண்றாரு, வர்றார் தான் பார்க்கிறோம். தேவன் யார செலக்ட் பண்றாரோ அவங்கள மீட் பண்றதுக்காகத்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வர்றார் தான் பார்க்கிறோம். ரெண்டாவது, அவருடைய பாதம் இறங்கின உடனே, அவருடைய பாதம் போட்டை விட்டு இறங்கின உடனே, ஏன் அப்படி எழுதணும் அந்த இடத்துல வசனம், அவர் படகில் இருந்து இறங்கின உடனே. இவர் எங்க இருக்கார், இந்த பிசாசு பிடிச்சவர். அப்ப இறங்கின உடனே கிளியரா தெரியுது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ பத்தி அந்த பிசாசுகளுக்கு. சோ இங்க கர்த்தர் இயேசு வந்திருக்கிறார் விஷயம், அந்த வேவ்ஸ் அவங்களை ரீச் ஆகுது இல்லீங்களா. இன்னைக்கு மொபைல் போன் எப்படி இயங்குது, வேவ்ஸ்ல தான் இல்லீங்களா. கர்த்தர் இயேசு அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த அந்த மண்ணில் போயிட்டு அந்த கால் பட்ட உடனே அங்க என்ன ஆயிடுது, அவருடைய அந்த வல்லமை விளங்குது தான் பார்க்கணும். சோ இது எப்படி நீங்க சொல்லலாம், இது எப்படி நம்ம சொல்லலாம், எக்ஸாம்பிள்ஸ் வேற எது இருக்கா, கண்டிப்பா இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே என்னாச்சு பாத்தீங்களா. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய பாதம் அந்த பூமியில பட்ட உடனே அங்க கனெக்ட் ஆயிடுச்சு. சோ அந்த வேவ்ஸ் போகுது, அப்ப உடனே என்ன ஆகுது, அங்க அந்த மனுஷன் உடனே எங்க வர்றாரு, இயேசு கிட்ட வர்றாரு தான் பாக்குறோம். சோ இன்னைக்கு உங்களை தேவன் கூப்பிட்டுருக்காருன்னா எப்படி நீங்க உணர்ந்தீங்க, அவரு உணர்ந்துட்டாரு கர்த்தர் இயேசு வந்திருக்காரு. சாத்தானுக்கு கூட தெரியுது, அந்த மனுஷன் கூட இயேசு கிட்ட வந்தாரு, வந்துட்டு அவர் தேவனுடைய குமாரனே உனக்கு எனக்கு என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, அசுத்தாவிய போ சொல்லிட்டு அவரை குணமாக்கிடுறாரு. சோ இது நடக்குது இல்லீங்களா. சோ இதே போலத்தான் நம்மள நம்ம நம்மை கூட இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தோம். நம்ம கூட எப்படித்தான் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தோம், அந்த படைகளிலிருந்து இறங்கின உடனே கால் பட்ட உடனே என்னாச்சு, அந்த வேவ் அந்த வல்லமை போகுது. அந்த பரிசுத்தாவினுடைய வல்லமை தான் பார்க்கணும். சோ இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அந்த சரீரத்தில இருந்து வல்லமை போகிறத கர்த்தர் இயேசு என்ன பண்றாரு, உணர்றாரு. சோ அப்ப கர்த்தர் இயேசு அந்த மண்ணில அந்த பூமியில அவருடைய பாதம் படும்போது கண்டிப்பா அவருடைய வல்லமை வெளியில போகிறதுன்றத அவர் கண்டிப்பா உணர்ந்திருப்பாரா, உணர்ந்திருக்க மாட்டாரா. சோ இதுதான் விஷயம். சோ அப்ப அதை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த மனுஷன் அங்க அந்த அதை உணர்ந்து தான் அந்த மனுஷன் அங்க வர்றான். அந்த மனுஷன் எந்த அளவுக்கு உணர்ந்திருப்பானா, இது இவர் வர்றதுக்கும் அந்த மனுஷன் இங்க வர்றதுக்கும் யார் தான் ஏற்பாடு பண்ணிட்டான். இப்ப இன்னைக்கு நமக்கு எப்படி இந்த ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது, இன்னைக்கு நமக்கு ட்ரூத் கிடைச்சிருக்கு. இந்த ட்ரூத் கிடைச்சிச்சு எப்படி எப்படி உணர்ந்தீங்க, இவர் எந்த மனுஷன் எங்கேயோ இருக்கிறார், பிரேத கல்லறையில் இருக்கிறார், கர்த்தர் இயேசு இங்க பாதம் பட்ட உடனே அவர் இங்க வர்றத பாக்குறோம் இல்லீங்களா, வந்து அவர்கிட்ட பேசுறத பாக்குறோம். சோ அப்படி இருந்தாலும் இப்ப நமக்கு என்ன பாடம், நமக்கு என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி உணர்ந்துட்டோம்னா, நம்மை கூட இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில வந்துட்டார், வந்துட்டார்ன்ற விஷயத்தை நாம கூட என்ன பண்ணிருக்கோம், அதுதான் எப்படி சத்தியத்தின் வாயிலாக அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, வந்திருக்கார்ன்ற விஷயம் நமக்கு புரியுது. அப்போ நம்மள தேவனை இயேசு கிறிஸ்துவை மீட் பண்றதுக்கு நம்ம ரெடியா போயிட்டு இருக்கோம் தான் பாக்குறோம். சோ இயேசு கிறிஸ்து அங்க வர்றார், அந்த மனுஷன் கூட எங்க புறத்து வர்றாரு, இயேசு கிறிஸ்துவ மீட் பண்றதுக்கு. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அந்த இடத்துல, அவன் சுஸ்தமாக்குறாரு தான் பாக்குறோம். சோ இப்ப நம்ம கூட 53 யார் தான் கொடுத்தது, அவர் இரண்டாம் வருகையில வந்து சத்தியம் கொடுத்திருக்கிறார். வந்திருக்கிறார் விஷயம் நமக்கு கிளியரா புரிஞ்சுதான் நம்ம இப்ப எதிர்கொண்டு என்ன பண்ணிருக்கோம், எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் சொல்ற. அப்ப எதிர்கொண்டு போகிறதுக்கு நம்மள என்ன பண்ணிருக்கோம், அர்ப்பணிச்சிருக்கிறோம் தான் பாக்குறோம். சோ அப்ப அதை உணர்ந்திருக்கிறோம், அவருடைய வல்லமை என்ன அப்படிங்கறத உணர்ந்திருக்கிறோம். சரி, எந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வேணா எடுங்க, கத்தர் இயேசு கிறிஸ்து செஞ்ச எந்த அற்புதம் வேணா எடுங்க, பத்து பேரும் அந்த காரியத்துக்காக தான் அங்க போவார். ஏன்னா முதல் நாளே தேவனிடத்தில் அவர் ராஜ்குமார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணினதுனால்தான் அவர் அடுத்த நாள் என்ன பண்றாரு, தன்னுடைய பிளான்ல வெளிப்படுத்துறாரு தான் பார்க்கணும். சோ அப்போ கத்தர் இயேசு பாருங்க எரிக்கோவுக்கு வர்றாரு. எரிக்கோவுக்கு வரும்போது யார் மீட் பண்றது? நிறைய பேர் மீட் பண்ணிருக்காங்க இல்லைங்களா? சோ சக்கையும் அது என்ன ஊருங்க? எரிக்கோ தானே வர்றார். வந்த உடனே அங்க யார் வர்றது மீட் பண்றது? சக்கை வர அவருக்கு கிளியரா தெரியுது. இன்னைக்கு சக்கையை போய் என்ன பண்ண போறோம், மீட் பண்ண போறன்றது தெளிவா அவர் உணர்ந்துட்டா வந்து கரெக்டா சக்கையை பார்த்து கூப்பிடுறாரு வாப்பான். புரிஞ்சுட்டீங்களா? அவருக்கு என்னாச்சு? தேவனுடைய பிளான் அவருக்கு நல்லா புரியுது. சோ அங்க வந்தோன்னு தெரியற ஒரு மனுஷர் யார் மாத்திரமா? ஏன் சக்கையுடைய மைண்ட் மட்டும்தான் கர்த்தர் இயேசு பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு தான் பார்க்கணும் இல்லைங்களா? கர்த்தர் இயேசுவ நான் பார்க்கணும், அதுக்கு வேண்டிய முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கார். அவருக்குள்ள அந்த குள்ள நடக்கிறபடினால அவர் என்ன பண்றாரு? அந்த மரத்தில் ஏறியாவது என்ன பண்ணிடணும், அவரை பார்த்துடணும். இந்த ஒரு மைண்ட் படிக்கிறவர் யாருங்க? கத்தர் இயேசு வந்த உடனே அவர் தான் அங்க நிக்க தெரியுது. சோ அந்த மாதிரி பார்க்கிறோம். அந்த ஒரு அவர் வர்ற நோக்கம் எதுக்காகனா பர்டிகுலர் காரணங்களுக்காக தான் கத்தர் இயேசு ஒவ்வொரு இடத்துக்குமே வர்றப்பா. இன்னைக்கு நமக்கு அவர் இரண்டாம் வருகையில் வந்திருக்கிற நோக்கம் இந்த பாதாங்கமாகிய நமக்கு ட்ரூத் கொடுக்கறதுக்கு, வழி நடத்துறதுக்கு, அவங்களை தெரிந்து கொண்டு என்ன பண்றாரு, அவர்கள் மூலியமா செய்கிறார் தான் பார்க்கணும். சோ அப்போ புரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல எப்பேற்பட்ட அந்த ஒரு வியாதி, அந்த ஒரு அசுத்த ஆவி பிடிச்சிருந்த அந்த மனுஷன் என்ன ஆயிட்டார் பார்க்கும்போது சுகமாயிட்டார் தான் பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் சுகமானதுக்கு அப்புறம் சுகப்படுத்த வந்தது கர்த்தர் இயேசு. யாருடைய திட்டத்தில், யாருடைய சித்தத்தை செய்ய வந்தார்னா தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்தாரு. கண்டிப்பா அவர் செஞ்சார். அது பணம் வாங்கிட்டா இல்ல இலவசமாவா? இலவசமா. ஆனா இலவசமா கொடுத்தாரு தான் பார்க்கிறோம். ஆனா இலவசமா தான் அவனுக்கு எல்லாமே செஞ்சார் பார்க்கிறோம். ஆனா அப்படியே அவர் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் அவர் திரும்ப போட்ல ஏற ஆரம்பிச்சிடுறாரு. இந்த மனுஷன் என்ன பண்றான்? கேட்கிறார். இவர் இப்ப கேட்கணும். முதலாவது பரிசுத்த ஆவி நமக்கு என்ன பண்ணிட்டாரு? இலவசமா கொடுத்துட்டார். இப்ப தேவனுடைய வேலை செய்யணும்னா யார் தான் கேட்கணும்? நம்ம தான் என்ன பண்றோம்? வேண்டிக் கொள்றோம். சோ அப்போ அந்த வேலை அவர் கேட்கிறாரு, நான் உங்க கூட இருக்கணும். இன்னைக்கு நம்ம கூட என்ன தான் கேட்கிறோம்? அவரோட இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே கேட்டு இருக்கோம் இல்லையா? நம்மளை அறியாமலேயே நம்முடைய இருதயம் என்னத்தான் கேக்குது, அவர் கூட போய் இருக்கணும், அவரோட கூட உட்காரணும், அவரோட கூட போய் ஆளுகை செய்யணும். இதுதான் நம்முடைய இருதயம், சரி நம்முடைய மைண்ட் எல்லாமே விரும்புது. ஆனா அவர் சொல்ற விஷயம் என்ன? நீ போய் உன் இனத்தா இருக்கு, அப்புறம் உன் வீட்டுக்கு போய் இப்போ இனத்த வீட்டுக்காரர் யார் தான்? நம்ம சபை கூட நம்ம சொல்றோம், நம்முடைய உறவினர், நம்முடைய சொந்த வீடு இருக்கு இல்லைங்களா? நம்ம மாம்சத்தில் பிறக்கிறதுக்கு இருந்த வீடு இருக்கு இல்லைங்களா? அங்க கூட சொல்றோம். இன்னும் சொல்ல போனா இருக்கக்கூடிய நண்பர்கள், இது எல்லாமே தான் உறவினர், வீட்டுக்காரர் எல்லாமே யாருங்க? ஒண்ணு நம்முடைய மாம்சத்துக்கு பிறக்கிறதுக்கு உதவியா இருந்த நம்முடைய தாய் தகப்பனுடைய குடும்பம், அப்படியே உறவினர்கள், அது ஓகே. நம்முடைய வீட்டார் சொல்லும் போது நம்முடைய உண்மையான ஆவிக்குரிய வீட்டார். சோ இந்த காரியங்கள் பார்க்கும்போது இங்க நம்ம எப்படி இருக்கணுமா? போய் அறிவி போய் சொன்னார். இப்போய் அறிவிக்கும் போது இந்த மனுஷன் என்னத்தான் சொல்லியிருப்பார், இவர் போய் நின்றுப்பாரு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லீங்களா, இவர் போய் சொல்லணுமா ஏதோ, இந்த மனுஷன் ஊருக்குள்ள தெரியும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எப்படி இருந்தாரு, கல்லெடுத்து இவரே பீரிக்கொள்வாரு, இவரை பார்த்தாவே பயமாயிட்டு இருப்பாங்க இல்லீங்களா. ஆனா இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருந்த மனுஷன் இப்ப எப்படி நிற்கிறாரு, ஒன்னு சொல்லியிருப்பாரு எப்படின்னா, இயேசுதான் எனக்கு இப்படி செஞ்சார் இதுதான் சொல்லியிருப்பார். அப்போ அவரை பார்த்தாவே நமக்கு என்ன தெரியுது, அது ஒரு நற்செய்தி இல்லீங்களா. அவர் பார்த்தா போதும், நீங்க அவர் சொல்லவே வேணாம், அவர் போய் நின்னா போதும். அப்படின்னா நமக்கு கூட கர்த்தர் இயேசு இலவசமா சத்தியம் கொடுத்தாரு, சத்தியம் கொடுத்து நம்ம கூட என்ன ஆயிட்டோம், குணமாயிட்டு இருக்கோம், குணமாயிட்டு இப்ப நம்ம வந்திருக்கிறோம். எத்தனை பேரு அவர் கூட இருக்கிறதுக்கு எல்லாருமே நம்ம கூட கேட்கிறோம், கேட்டுட்டு அவர் சொல்றாரு நீ போய் உன் இனத்தாருக்கும் உன் வீட்டாருக்கும் போய் அறிவின்னு சொன்னா, எத்தனை பேர் போய் நின்னாரு இவரை பார்த்தா பைபிள் பார்க்க வேணாம்னு சொல்ற அளவுக்கு, இவர் குணமாயிருக்கிறார்ன்ற அளவுக்கு எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம், இருக்கிறோமா இல்ல, நம்ம வீட்டுல வேற யாரும் இல்ல வீட்டுல போய் நின்னாவே இப்படித்தான் பையன் அப்படின்ற விஷயம் புரியுமா. இப்ப அந்த அந்த மனுஷன் சுகமாயிட்டாரு, போய் நின்னாவேனா தெரியும், அது சாட்சி. கர்த்தர் இயேசுதான் செஞ்சாருங்கிறது அவர் சொல்றார், அவர் சொல்லவே வேணாம், அவர் நின்னாவே போதும். அப்படின்னா நம்ம போய் நின்னாவே போதும், சத்தியம் பேசவே வேணாம்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், அதுதான் விஷயம். நினைச்சு பாருங்க, பவுல் சொல்றாரு நான் நடமாடும் நிரூபமானேன். அவரை பார்த்த பைபிள் படிக்க வேணாம், இப்படி இருப்போமா நம்ம, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. சார் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்முடைய வாழ்க்கை சாட்சியா இருக்குதா, நம்மளை வந்துட்டு பார்த்தோம் அந்த இயேசு கிறிஸ்து வந்துட்டு நம்மளை சுகமாக்கி இருக்கிறார்ன்ற விஷயம் எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நம்மளை சுகமாக்கியிருக்காரா இல்லையா, ட்ரூத் கொடுத்தாரா இல்லையா, கொடுத்துட்டார். சோ கொடுத்துட்டு இப்ப நமக்கு அந்த ஒரு சுகமாக்கிட்டு குணமாக்கிட்டு அவர் கொடுத்திருக்கிறாரு, அது இலவசமா கிடைச்சிச்சு. நாம கூட இப்ப என்னத்தான் விரும்புறோம், அவர் கூட இருக்கணும்னு விரும்புறோம். விரும்பினா அவர் சொல்றாரு போய் உன என்னத்தா இருக்கும் உன் வீட்டா இருக்கு, நீ என்ன பண்ண, நீ என்ன நடந்துச்சோ அவர் சொல்லுங்கிறாரு, அவர் சாட்சி அனுக்கிறார். அதே போலத்தான் பவுலுடைய வாழ்க்கையில அவர் சாட்சி அனுக்கிறார், அதே போலத்தான் பேதருடைய வாழ்க்கையில அவர் சாட்சி அனுக்கிறார், அதே போல ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் சாட்சி அணிந்தாங்க. இன்னைக்கு நம்ம கூட சாட்சியா இருக்கணும், அதுதான் தேவன் விரும்பலாம். அப்ப சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கவே கர்த்தர் இயேசு வந்த சத்தியம். இயேசு பார்த்தா இயேசு தான் என்னதுங்க, சத்தியம். இப்ப அவருக்கு சாட்சி யாருங்க, அப்போஸ்தலர்கள். இயேசு கிறிஸ்து தான் சத்தியம், சாட்சி யாரு, அப்போஸ்தலர்கள். அப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த இயேசு கிறிஸ்து தான் சத்தியம், அதுக்கு சாட்சிகள் சொல்லும் போது கண்டிப்பா யார்த்தா இருக்கணும், 144,000 பேர் தான் இருக்கணும். இப்ப அந்த 144,000 பேர் இருக்கணும் சொன்னாக்க, அதுல நாம கூட இருக்கிறோம் சொன்னாக்க, நம்முடைய லைஃப் கொஞ்சம் யோசிச்சு பாரு சகோதர சகோதரிகளை. அப்படி பார்க்கும்போது நம்ம நினைச்சிட்டோம் கர்த்தர் இயேசு இந்த வேலை. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப இந்த மனுஷன் எடுத்துக்கிட்டோம், இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. இயேசு கிறிஸ்து சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தார்த்தான் பார்க்கிறோம். சோ இந்த மனுஷரை கூட சுகப்படுத்துறதுக்கு மீட் பண்றதுக்கு அவர் வந்தார், தேவனுடைய திட்டத்தின் பிரகாரம் வந்து மீட் பண்ணார். சாதாரணமா வந்துட்டாரா, அது வர்றதுக்கு முந்தி என்ன நடந்துச்சு தெரியுமா, இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முந்தி அந்த படகை ஒட்டி இறங்குறதுக்கு முந்தி என்ன நடந்துச்சு தெரியுமா, 4:35 வாசிங்க.
ஆ
இயேசுக்கு ஆபத்து. எதுக்கு? தேவனுடைய சித்தத்தில் அந்த மனுஷனை வந்து மீட் பண்ணணும், அங்க சுகமாக்கணும், அந்த மனுஷன் இப்படிப்பட்ட நிலைமைக்கு அடையணும், நல்ல நிலைமைக்கு வரணும்னா கர்த்தர் இயேசு பிரயாணம் பண்ணி வர்றாரு. வரும்போது அங்க என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவையே அழிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாரு, பிளான் பண்ணிட்டாரு. அந்த புயல் வந்துச்சு, ஆனா கர்த்தர் இயேசு என்ன பண்ணாரு, தூங்கிட்டு இருந்தார் இல்லைங்களா. சோ எழுந்து அந்த காற்றையும் புயலையும் என்ன பண்ணினார், அகற்றினார். இயேசு இந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முந்தி அவருக்கு என்ன இருந்துச்சு, இந்த ஒரு தடை இருந்துச்சு, இந்த ஒரு போராட்டம் இருந்துச்சு. சோ கண்டிப்பா அவர் எழுந்திரிச்சு பார்க்கிறாரு, புரியுது விஷயம், என்ன விஷயம், இது இந்த புயல் யார் மூலமா வந்திருக்குது. சோ அவர் என்ன பண்ணாருன்னா, காற்றையும் புயலையும் அதட்டினார் தான் பார்க்கிறோம். சோ அந்த காற்றும் புயலையும் என்ன ஆயிடுச்சு, அமைதலாச்சு. சோ இந்த விஷயம் யாருக்கு தெரியாதுன்னா, சீஷர்களுக்கு தெரியாது. சோ அப்படி ஏன்னா, தேவனுடைய வேலையை நிறைவேற்றுறதுக்கு யார் போனாலும் சாத்தான் என்ன பண்ண மாட்டாரு, சாத்தான் என்ன பண்ணாரு, அதான் விஷயம். யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் இயேசுவே செய்யும் போது என்ன ஆச்சுங்கன்னா, தடை இருந்துச்சு. ஆனா அதை என்ன பண்ணிட்டாரு, புரிஞ்சுதான் என்ன பண்றாரு, எதுல இயேசு கிறிஸ்து கிட்ட அளவு இல்லாமல் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆவி என்ன பண்ணுது இருக்கு. சோ இருந்தாலும் அந்த காற்றும் புயலும் அதை என்ன பண்ண முடியாது, சேதப்படுத்த முடியாதுதான் நம்ம விசுவாசிக்கணும். ஏன்னா கர்த்தருடைய வேலை செய்ய போகிற யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கிட்ட இருக்கிற தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவி நம்ம கண்டிப்பா உணர்ந்திருக்கணும். அதே சமயத்தில் என்ன தடை வந்தாலும் அதை நம்ம என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும். சோ கர்த்தர் இயேசு திட்டத்தின் பிரகாரம் எந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அதை போய் என்ன பண்ணிட்டாரு, செய்து முடிச்சார். அந்த மனுஷன் என்ன பண்ணாரு, அறிவிச்சார். சோ அந்த அப்போ தேவனுடைய வேலை செய்ய போகிற யாரா இருந்தாலும், இப்ப நம்ம கூட என்ன பண்ணிருக்கிறோம், தேவனுடைய சித்தத்தை செய்யறேன்னு சொல்லி நம்ம கூட என்ன பண்ணிருக்கிறோம், உடன்படிக்கை பண்ணியாச்சு. உடன்படிக்கை பண்ணின அன்னையிலிருந்து தான் பிரச்சனைய ஸ்டார்டிங் இல்லீங்களா. யாராவது ரொம்ப ஜாலியா நிறைவேற்றிட்டு இருக்கான்னு சொல்றீங்களா, இல்ல ஒருவேளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஜாலியா. சோ அவங்க இந்த கணக்குல வர்றதே இல்லத்தான் பாக்குறோம். சோ அப்ப எப்ப உடன்படிக்கை கட்டி அவங்க தேவன் கிட்ட சித்தம் செய்யறேன்னு, தேவனுடைய சித்தத்தை புரிஞ்சுட்டு செய்யறேன்னு தன்னை அர்ப்பணிக்கிறாங்களோ, கண்டிப்பா சாத்தான் மூலமா கண்டிப்பா என்ன இருக்குது, போராட்டம் உண்டு தான் பார்க்கிறோம். சோ நீங்க அது கூட நீங்க படிக்கலாம், யோவான் 16:33 படிங்க. கர்த்தர் இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்லியிருக்கிறாருங்க, இது சத்தியம், உபத்திரவம் இல்ல சொல்லல, உபத்திரவம் உண்டு. அப்ப உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். இது யாருக்கு தான் சொல்றாரு, உண்மையா ஓட்டம் ஓடுற ஒருத்தர் ஒருத்தருக்கு அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவர் உபத்திரவம் உண்டு, நீங்க திடன் கொள்ளுங்கள். எப்படி திடன் ஆகிறது, எப்படி திடன் ஆகிறது, உபத்திரவம் வருது எப்படி திடன் ஆகிறது, நம்ம திடன் ஸ்ட்ரென்த் எப்படி கிடைக்கும், அப்படி கேட்டதா புரியும் இல்லைங்களா. தேவனுடைய சத்தியம் கேட்கும் போது தான் நமக்கு என்ன கிடைக்குதுங்க, பலன் கிடைக்குது. சோ அப்போ தேவனுடைய சத்தியத்துல தான் நம்ம என்ன பண்ணோம், பலப்படணும். அப்படின்னா டெய்லி ஒரு 8 மணி நேரம் ட்ரூத் கேட்டுட்டே இருக்கலாமா, எந்த அளவுக்கு நீங்க கேட்கறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க உண்மை காமிக்கணும், நடக்கணும், செயல்படுத்தணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்பதான் அது நீங்க திடன் பெறவே முடியும் சகோதர சகோதரிகளே. சோ அப்ப நம்ம பார்க்கிறோம் அந்த போராட்டம் உண்டுங்கிறது கர்த்தர் இயேசு என்ன பண்றாரு, நன்கு உணர்ந்திருந்தார். சோ அவருக்கு நல்லா தெரியும் நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம போறோம், நம்மளை அழிக்கிறதுக்கு இப்படி பிளான் பண்ணுவார் யார்த்தா. அந்த அந்த ஒரு காரியத்தை கூட நம்ம என்ன பண்ணணும், அறிஞ்சிருந்தாரு. அது என்ன பண்ணார், அவர் மேற்கொண்டார்த்தா பார்க்கிறோம். தேவன் என்ன நோக்கத்துக்காக அவர் அனுப்பினாரோ அந்த விஷயத்தை என்ன பண்ணிட்டாரு, செய்து முடிச்சார். இது வந்துட்டு இந்த மனுஷனுக்குரிய காரியத்துல மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை பாருங்க. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறது யாருப்பான்னு கேட்டோம்னா, நான் போய் என்ன பண்றேன், செய்யறேன்னு சொன்னார். வந்தாரு, எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு தடைகள் இருந்துச்சு அவள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணாரு, மேற்கொண்டார் தான் பார்க்கிறோம். அதுதான் சத்தியம். அந்த சத்தியம் சீஷர்களுக்கு கிடைச்சிச்சு, அவங்க என்னவா இருந்தாங்க, சாட்சியா இருந்தாங்க. இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு, நாம எப்படி இருக்கணும், சாட்சியா இருக்கணும். சோ அதனுடைய மெஷர்மெண்ட் என்னன்னா, எவ்வளவு நமக்கு கிடைச்சிச்சோ அவ்வளவுக்கு என்ன பண்ணணும். சோ அதைத்தான் அந்த மனுஷன் செஞ்சான். என்ன சுகம் பெற்றுக்கொண்டானோ, இயேசு கிறிஸ்துகிட்ட என்ன பெற்றுக்கொண்டாரோ அதைத்தான் சொன்னார். அவர் சொன்னாரா இல்லையோ, அவர் நின்னாவே என்னத்தான். சோ நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவர் நிக்கும் போது என்ன தெரியுது, அவர் சுகமாயிட்டு இருக்கார். இது சாட்சி. சோ அப்போ நம்ம கூட போய் நின்னாக்க ஒரு கிறிஸ்து தெரியணும், அதுதான் விஷயம் சகோதர சகோதரியா. நம்ம போய் நின்னோம்னா யார்த்தா தெரியணும், அப்பனா நம்ம தெரியக்கூடாது. இப்ப நம்ம நிக்கிறோம்னா கிறிஸ்து தெரியணும்னா நான் இருக்கக்கூடாது இல்லீங்களா. நான் நானாக இருந்தா கிறிஸ்து தெரிய மாட்டார். இப்ப நான் மறைஞ்சிட்டேன்னா கண்டிப்பா என்ன வாரு, கிறிஸ்து தெரியும். அப்ப என்ன நான் சுயம் மறிக்கணும் தான் பார்க்கணும். அப்போ நமக்கு கண்டிப்பா இது கூட பெரிய தடை இல்லீங்களா, கேட்க முடியாதபடிக்கு மிகப்பெரிய தடை தான் பார்க்கிறோம். சோ அப்ப பாக்குறீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, போராட்டம் உண்டு. சோ நீங்க திடன் கொள்ளுங்கள், நான் என்ன பண்ணிருக்கேன், உலகத்தை ஜெயிச்சேன். அவர் இப்படி சொல்லல, நான் தோத்துட்டு நீங்க போய் ஜெயிச்சுட்டு வாங்கணும், நான் ஜெயிச்சேன், நீங்க என்ன பண்ணுவீங்க, ஜெயிப்பீங்க கண்டிப்பா, உங்களால முடியும். சோ ஒருத்தர் ஒருத்தர் அவர் சொல்றாரு, உங்களால என்ன பண்ண முடியும், கண்டிப்பா போராட்டத்திலிருந்து வெற்றி பெற முடியுதான் சகோதர சகோதரிகளே. சோ என்ன மாதிரி போராட்டம் நமக்கு இருக்கு, நான் எபேசியர் 6:11 வாசிங்க. சாரி 12 வாசிங்க. நமக்கு போராட்டம் உண்டு. சோ இந்த போராட்டத்தை நம்ம மேற்கொள்ளணும் சொன்னாக்க கண்டிப்பா நமக்கு என்ன தேவை, நம்ம ஆயுதங்கள் தேவை. சோ அப்படி பார்க்கும்போது எபேசியர் 6:11 படிங்க. சர்வாயுத வழக்கத்தை நீங்க என்ன பண்ணணும், தரித்துக் கொள்ளணும் தான் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்படி பார்க்கும்போது 13 வசனம் வாசிங்க. பாத்தீங்களா, தீண்டு நாள்ல நீங்க என்ன பண்ணணுமா, எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். அப்போ நம்ம சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களா நிக்கணும் சொன்னாக்க கண்டிப்பா நம்ம என்ன, கண்டிப்பா போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை நம்ம என்ன பண்ணணும், ஜெயிக்கணும் சொன்னாக்க சர்வாயுத வர்க்கத்தை நம்ம என்ன பண்ணணும், தரிப்பித்துக் கொள்ளணும் தான் பார்க்கணும். சோ கர்த்தர் இயேசு எப்படி அந்த ஒரு விஷயத்தை அவர் மேற்கொண்டார் சொன்னாக்க, அவர் எல்லா சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்திருந்தார். அதுதான் கர்த்தர் இயேசு. அவர்கிட்ட வர்ற எல்லா விதமான காரியங்களையும் தீமைகளையும் அவர் எப்படி, பிசாசனுடைய தந்திரங்களையும் அது எப்படி மேற்கொண்டார் சொன்னாக்க, தேவனுடைய பட்டயத்தை எடுத்து என்ன பண்ணாரு, பயன்படுத்திட்டார் தான் பார்க்கிறோம். தேவனுடைய பட்டயத்தை எடுத்து எப்படி பயன்படுத்தினார், என்ன மாதிரி போராட்டம் வந்தாலும் எடுத்து என்ன பண்றாரு, பட்டயத்தை வீசுறாரு. சோ அப்ப என்ன பண்ண முடியல, அவர் ஜெயிக்கவே முடியல தான் பார்க்கிறோம். சோ முழுக்க முழுக்க நமக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்னா, இங்க வச்சிருக்கிற வேதாகம புஸ்தகத்தான் நமக்கு தெரியும், எழுதி வச்சிருக்கோம், வாசிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். ஆனா கர்த்தர் இயேசு இதனுடைய ஒரிஜினலா நிற்கிறார், உருவத்தில் நிற்கிறார். அப்ப என்ன பண்ண முடியல, இது எழுதி வச்சிருக்கிறதுனால படிக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியாது. ஆனா இதன் படியே நடந்து காமிச்சோம்னா யாரும் ஜெயிக்க முடியுமா? கர்த்தர் இயேசு அதான் ஒரு மாடலா இருந்தார். அவர் எப்படி இருக்கிறார்னா, அப்படியே தேவனுடைய தற்சுருவம். அப்படின்னா என்ன அர்த்தம், தேவனுடைய அந்த ஜெராக்ஸ் சொல்றாரு இன்னொரு இடத்துல. சோ அப்படி பார்க்கும்போது இதாகிய தேவன் அளவுக்கு அவர் இல்லைனாலும் அவருடைய மாடல் அவர் தான் நம்ம பார்க்கிறோம், அவர் ஜெராக்ஸ் தான் பார்க்கிறோம். அப்படி இருந்தாலும் அவர் எப்படி இருக்கிறாருன்னா, சத்தியத்தின் பிரகாரமே நிற்கிறார் தான் பார்க்கிறோம். சோ வெறும் டிராயிங் எல்லாம் பார்ப்போம், அந்த டிராயிங்கோடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் என்னதுங்க, ஒரு பில்டிங்கா வருது இல்லீங்களா. இது நம்ம பார்க்கிறோம், இதுல கூட என்ன இருக்குது, தேவனுடைய திட்டம் இருக்குது. இந்த திட்டத்துக்கு மொத்த உருவமா யார் நிக்கிறது, கர்த்தர் இயேசு கிறிஸ்து நிக்கிறார். சோ அப்படி நிக்கும் போது யாரும் என்ன பண்ண முடியல, அவரை ஜெயிக்க முடியல தான் பார்க்கிறோம். சோ அதே போலதான் பவுல் இருக்கிறார். பவுல் எப்படி இருக்கிறாரு, நான் நடமாடும் நிறுவமாயிட்டேன்னா என்ன அர்த்தம், அவரை பைபிள் படிக்கவே வேணாம், பவுலை பார்த்தாவே போதும் புரியும். சோ இன்னைக்கு உலகத்தின் முடிவில், இந்த இரண்டாம் உலகத்தின் முடிவில் கண்டிப்பா சபை இங்க இருக்க போறது கிடையாது. ஆனா இந்த மொத்த உலகத்துக்கும் கர்த்தர் ஏசு பிதாவாகிய தேவன் காட்ட போற சாட்சி யார்தான், கர்த்தர் ஏசு மற்றும் சரீரமாகிய சபை தான் பார்க்கிறோம். இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சாட்சியா நிற்பாங்க. யாரும் போய் என்ன பண்ண வேண்டியதில்ல, அவங்ககிட்ட போய் படிச்சாவே போதும், அவங்க இந்த வேதத்தின் பிரகாரமே நடந்து வாழ்ந்து முடிச்சிருப்பாங்க. சோ எப்படி இயேசு கிறிஸ்து சத்தியத்துக்கு அவர் தான் ஒரிஜினலா நிக்கிறாரோ, அதே போல சபை கூட என்ன இருக்கும், இருக்கும் தான் பார்க்கிறோம். சோ அப்போ இவங்களை பார்த்தா போதும் இந்த உலகமே என்ன பண்ணும், படிக்கும். அப்ப இந்த வேதாகமம் நமக்கு புக்ல தேவையில்ல இல்லீங்களா, இந்த புக்ல தேவையே இல்லை. ஏன்னா நிஜமாவே என்ன இருக்குது, வேதாகமம் இருக்குதான் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதனால நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதனாலதான் கர்த்தர் இயேசு மாத்திரம் அவர் அந்த வேலைகளை செய்து முடிச்சார், அவர் மட்டும் நியாய பிரமாணத்தை முழுசா நிறைவேற்றி முடிச்சார் தான் பார்க்கிறோம். சோ அப்ப அவர் நிற்கும் போது நியாய பிரமாணத்தை யாரும் படிக்க வேணாம், கர்த்தர் இயேசுவை பார்த்தாவே போதும் தான் பார்க்கும். சோ நியாய பிரமாணம் குறிக்கிறது பழைய ஏற்பாடுன்னு சொன்னாக்க, இன்னைக்கு சபையை பார்த்தாக்க யாரும் பார்க்க வேணாம், புதிய ஏற்பாடு பார்க்க வேணாம். சோ அப்போ இயேசு கிறிஸ்துவம் சரீரமாகிய சபையை வச்சாக்க இந்த வேதாகமத்தை நம்ம படிக்கவே வேணாம். ஏன்னா இவங்க தான் எப்படி இருப்பாங்க, சோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியா, பிதாவாகிய தேவனுக்கு சாட்சியா இருக்காங்க தான் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ நீங்க வாசிக்கலாம் மத்தேயு 15 அதிகாரம், சாரி மத்தேயு 11:27 படிங்க. யாருமே அறிய முடியாது, இதுதான் வசனம் இல்லீங்களா. சோ பிதா யாருக்கு குமாரனை வெளிப்படுத்துறாரோ, குமாரன் யாருக்கு பிதாவை வெளிப்படுத்துறாரோ, இவங்க தான் என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும் தான் பார்க்கிறோம். சோ இவங்க யாரு தான் அப்படின்னா நம்ம பார்க்கிறோம் வேதத்துல, நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அடுத்து நீங்க யோவான் 17 அதிகாரத்துல அவர் நமக்காக என்ன பண்ணிருக்கிறாரு, ஜபம் பண்ணிருக்கிறார். 4 வசனம் வாசிங்க. ஆ கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. அவர் என்ன சொல்றாரு, தேவனுக்கு மகிமையா கர்த்தர் இயேசு என்ன பண்ணாரு, எல்லாவற்றையும் செய்து முடிச்சார்த்தா பார்க்கிறோம். எல்லாமே நியாயப்பிரமாணத்தை படிச்சு நிறைவேற்ற முடியாம இருந்தாங்க, கர்த்தர் இயேசு என்ன பண்ணாரு, நியாயப்பிரமாணத்தை முழுசும் நிறைவேற்றினார். சோ அப்போ அது என்னாச்சு, தேவனுக்கு மகிமையா இருந்து தான் பார்க்கணும். சோ அடுத்து நீங்க ஆறாவது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் இயேசு என்ன பண்ணாரு, யாருக்கு எவ்வளவு பேர் தேவன் இயேசு கிட்ட சொன்னாரோ அவ்வளவு பேருக்கு என்ன பண்ணிருக்கிறார், அவர் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் தான் பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் சொன்னாக்க யார் தந்தவங்க, நம்ம தேவன் இயேசு கிறிஸ்து கிட்ட தந்திருக்கிறார். சகோதர சகோதரிகளை நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்மள தேவன் இயேசு கிட்ட என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார் தான் பார்க்கிறோம். எட்டாவது வசனம் வாசிக்கலாம். இவங்களுக்கு எனக்கு நீங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் கொடுத்தீங்க இல்லையா, சோ நீங்க என்ன எனக்கு வார்த்தை கொடுத்தீங்களோ அந்த வார்த்தைகளை அவங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். இந்த ஒரு காரியத்தை நான் என்ன பண்ணிட்டேன், அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நான் நீங்க தான் அனுப்புனீங்கன்றத அவங்க என்ன பண்ணிட்டாங்க, விசுவாசிக்கிறாங்க. சோ இந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருக்குதா பாக்குறோம். சோ அடுத்து பதினஞ்சாவது வசனம் வாசிக்கலாம். இப்ப நமக்காக என்ன பண்ணிருக்கிறார் கர்த்தர் இயேசு, என்ன பண்ணிருக்கிறாரு, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. இங்க பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, உடனே உலகத்தில இருந்து இவங்களை என்ன பண்ணிருங்க, எடுத்துருங்கன்னு சொல்லி அவர் வேண்டிக்கல. அவர் என்ன சொல்றாருங்க, அவர்களை தீமை நின்று காக்கும்படிக்கு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசு நமக்காக உயிரோட இருக்கும் போதே என்ன பண்ணிட்டாரு, அவர் ஜபம் கண்டிப்பா பண்ணி முடிச்சுட்டார். அவனுடைய நிறைவு தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்றேன்னா என்ன அர்த்தம், 144,000 பேருக்காக அப்பயே என்ன பண்ணிட்டாரு, வேண்டிட்டாரு. அதனுடைய அந்த ஜபத்தினுடைய நிறைவு தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. சோ அடுத்து 15-20 வசனம் வாசிக்கலாம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் பாத்தீங்களா. இப்போ எப்படித்தான் நமக்கு வந்துச்சு, அன்னைக்கு அப்போஸ்தலர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் இயேசு கொடுத்தாரு, அந்த வார்த்தையை அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒருத்தர் ஒருத்தருக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு நமக்கு கூட என்ன பண்ணிருக்குது, அந்த வார்த்தை வந்திருக்கு. சோ சத்தியம் கிடைச்சிருக்கு. சோ இப்ப அவங்களுக்காக கூட நான் என்ன பண்ணிக்கிறேன், வேண்டிக் கொள்றேன்னா என்ன அர்த்தம், இந்த முழு குடும்பம் அந்த முழு சபைக்காகவும் என்ன பண்ணிருக்கிறார் கர்த்தர் இயேசு, வேண்டியிருக்கிறது தான் பார்க்கிறோம். 21 வசனம் வாசிக்கலாம். ஒரு நிமிஷம், ஒருத்தர் ஒருத்தர் வாசிங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே இது கர்த்தர் இயேசு மிகப்பெரிய ஒரு குணம் அது. சோ நீங்களும் நானும் ஒன்னா இருக்கிறோம், இந்த ஒரு வாய்ப்புக்குள்ள நீங்க எனக்கு கொடுத்தீங்க இல்லையா, சோ இவங்களும் இந்த ஒரு வாய்ப்புக்குள்ள வரணும். சோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், வேண்டிக் கொள்றேன். சோ நினைச்சு பாருங்க, நீங்க ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்க்கு நீங்க போயிட்டீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் வேலையில நல்ல மிகப்பெரிய பதவிக்கு போயிட்டா, பக்கத்தில் உங்களுக்கு கீழே இருக்கிற அது கீழே வேலை செய்கிற ஒரு நபர் என்ன போல ஒரு அதிகாரியா ஆகணும்னு சொல்லிட்டு யாராவது விரும்புறாங்க, விரும்புவாங்களா? சோ அப்படி வராதாங்க, மனசு வராது. ஆனா இயேசு அப்படி இல்லை, டோட்டல் டிஃபரண்ட். என்ன பண்ணிட்டாரு, நீங்க நான் எப்படி எப்படின்னா அப்படிதான், அதுக்குள்ள அவங்க கூட என்ன பண்ணணும், வரணும். சோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஒன்னஸ் அவர் எதிர்பார்க்கிறார், அவர் ஜெபிக்கிறார், வேண்டுதல் பண்ணிட்டார். சோ அந்த ஒரு கிருபை தான் நமக்கு கிடைச்சிருக்கு பாக்குறோம். சரி, அப்போ 23 வசனம் வாசிக்கலாம். ஒருத்தர் வாசிங்க. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும் படிக்கும் எண்ணெய் நீர் அனுப்பினதையும் சொல்லுங்களா. சோ என்ன மாதிரி அவர் இருக்கணும்னு வேண்டிக் கொள்றாரு தான் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, அப்போ நமக்காக அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, வேண்டுதல் பண்ணிருக்கிறார். அந்த வேண்டுதல் நிறைவேறிக்கொண்டே இருக்குது தான் பார்க்கும். சோ அந்த ஜபம் நமக்கும் அடங்குது இல்லீங்களா. சோ அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமல்ல, இன்னைய வரைக்கும் இருக்கக்கூடிய சரீரமாகிய அந்த ஒருத்தர் ஒருத்தருக்குமே அந்த ஜபம் அடங்கி இருக்குது தான் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இன்னைக்கு பார்க்கிறோம் சத்தியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சாட்சி சொல்லும் போது 144,000 பேர். சோ இவங்க ரெண்டு பேரும் தான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் யாரை பத்தி பேசுது, இயேசு கிறிஸ்து பத்தி பேசுது. புதிய ஏற்பாட்டில் யாரை பத்தி பேசுது, புது சிருஷ்டியாகிய கிறிஸ்துவை பத்தி பேசுது. சோ அப்போ ரெண்டு ஏற்பாடுமே கிறிஸ்துவை பத்தி தான் பேசுது பார்க்கிறோம். சோ அப்போ தலையாகிய இயேசு கிறிஸ்து, சரீரமாகிய கிறிஸ்து, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்கிறாங்க வச்சுக்காங்க உலகத்துல. வேற சாட்சிகள் தேவையே இல்ல. எல்லா ஜனமும் அவங்கக்கிட்ட படிக்க போறாங்க தேவனுடைய ரெண்டு ராஜ்யத்துல இன்னும் கொஞ்ச நாட்கள் இல்லீங்களா. சோ அவங்கக்கிட்ட தான் என்ன பண்ண போறாங்க, கற்றுக்கொள்ள போறாங்க. ஏன்னா வேத வசனம் சொல்லுது ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். சோ அப்ப அங்க அவங்க தான் என்ன பண்ண போறாங்க, சொல்லிக் கொடுக்க போறாங்க. இந்த எக்ஸாம்பிள் கூட நீங்க இதுல பாத்துருக்கலாம். 12 கற்கள் ஒரு பாடம் எடுத்தோம். சோ அந்த கற்களை கொண்டு போய் ஆசாரியர்கள் எங்க நாட்டுறாங்க, ஆசாரியர்கள் நின்றுட்டு இருந்த இடத்துல இருந்து கற்களை எடுத்துக்கொண்டு போய் அந்த கானான் தேசத்தின் எல்லையில நாட்டுறாங்க. இது எங்க படிக்கிறோம்னா பழைய ஏற்பாட்டுல இந்த கானான் தேசத்துக்கு இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்திட்டு போகும்போது யோர்தான் நதியிலிருந்து அந்த கற்கள் எடுத்து கற்களை கொண்டு போய் எங்க நாட்டுறாங்க, கானான் தேசத்தின் எல்லையில. அந்த கானான் தேசத்தின் எல்லையில நாட்டப்பட்ட கற்கள் எப்படி என்ன எழுதிட்டாங்க, அதுல நியாய பிரமாணங்கள் எழுதிட்டாங்க. சோ அந்த நியாய பிரமாணங்கள் எதுக்காக எழுதிட்டாங்கன்னா அந்த தேசத்தின் ஜனங்கள் இந்த சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டவர்கள், அதுதான் அர்த்தம். அந்த சட்ட திட்டத்தின் படித்தான் அந்த நகரம் இருக்குதான் பார்த்தோம். இந்த ஊருக்குள்ள ஒருத்தர் வந்தா கண்டிப்பா இந்த கற்பலகைகள்ல இந்த தூண்கள்ல எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை கண்டிப்பா வாசிக்கணும். வாசிச்சாதான் இவங்க அந்த ஊர்ல போய் வாழவே முடியும். இல்லைன்னா அந்த ஊர்ல சட்ட திட்டம் தெரியல, கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. இந்த நாட்டப்பட்ட கற்கள் யாருன்னா இந்த 144,000 பேர். அவங்களுக்குள்ள என்னத்தான் எழுதப்பட்டிருக்குன்னா தேவனுடைய நியாய பிரமாணமும் தேவனுடைய வசன சத்தியமும் என்ன பண்ணப்பட்டிருக்குது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லா விஷயமுமே இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, நிறைவேற்றி இருக்காங்க தான் பார்த்தோம். சோ அப்போ இந்த நியாய பிரமாணங்கள் அவருடைய இருதயத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. சோ இப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் ஒருத்தருக்கு ஜீவன் வேணும்னு சொன்னாக்கா யாரத்தான் படிக்கணும், இந்த நாட்டப்பட்டிருக்கிற கற்கள் இந்த 144,000 பேர் படிச்சாத்தா அவங்க ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியும், ஜீவனோட இருக்க முடியும் சகோதர சகோதரிகளை. சோ அப்போ எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் நம்ம சாட்சியா நிக்கணும்னா நம்மளை பார்த்து நம்ம அவங்க படிக்கணும்னு சொன்னாக்க நாம எப்படி இருக்கணும், நாம எப்படி நடக்கணும், நாம எப்படி பேசணும், அதுதான் சகோதர சகோதரிகளே. சோ நம்ம நம்முடைய சகோதரர்களிடத்திலையும் சரி, நம்முடைய உறவினர்களிடத்திலையும் சரி, யாரிடத்திலையா இருந்தாலும் நாம எப்படி இருக்கணும், இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவனுக்கு சாட்சி. அந்த மனுஷன் போய் நின்னாவே தெரியுது விஷயம். அது போல நம்முடைய வாழ்க்கை மாறணும். நம்மளை பார்த்தா கிறிஸ்து தெரியணும். வேற யாரும் தெரியக்கூடாது. அதுதான் முக்கியமான காரியமா இருக்குது சகோதர சகோதரிகளை. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம் குழந்தையர் 11:23 படிங்க முடிக்கலாம். சாரி 1 Corinthians 11:23 பாருங்க அவரிடத்தில், அதாவது என்ன அந்த வசனத்தினுடைய ஆரம்பம் படிங்க. நமக்கு ஒப்புவித்தது யாருக்கிட்ட அவர் பெற்றுக்கொண்டாரா? கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன்னு பவுல் சொல்றார். அவர் நமக்கு ஒப்பு கொடுத்ததுன்னா என்ன விஷயம்? நமக்கு என்ன ஒப்பு கொடுத்திருக்கிறார்? ட்ரூத். ட்ரூத் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணிருக்கிறார்? நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார் தான் பார்க்கிறோம். யாருக்கிட்ட பெற்றுக்கொண்டாரா? கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு. 1 Corinthians 12:13 படிங்க. எல்லாரும் ஒரே ஆவில தான் என்ன பண்ணப்பட்டிருக்கோம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். யோவான் 15:2 படிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க, கண்டிப்பா கனி கொடுக்கணும். கனி கொடுக்காத கொடி எதுவோ கண்டிப்பா என்ன பண்ணுவார்? கட் பண்ணுவார். அதுதான் தேவ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய. கண்டிப்பா நம்ம கனி கொடுக்கணும். அந்த கனி கொடுக்காத வாழ்க்கை இருந்துச்சுன்னா, கனி கொடுக்கிறதுனா என்ன? மரம் கனி கொடுக்கிறதுனா என்ன அர்த்தம்? மரம் சாரத்தை இழுத்து கொண்டு அது என்ன பண்ணுது? கனியா கொடுக்குது. சோ பிரதர் அஜல் சொல்றாரு, எப்படி அந்த மரம் சாரத்தை இழுத்துட்டு அது வளர்ச்சி பெற்று எப்படி லென்தாவும் போகுது, அதே சமயத்தில் விட் சைஸ்லயும் வளருது, அதனால என்ன கிடைக்குது? கனி கிடைக்குது. அதே போல தேவனுடைய சத்தியத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா நம்ம எப்படி இருக்கணும்? வளரணும். வளர்ந்து என்ன பண்ணணும்? கனி கொடுக்கணும். ஒருவேளை கனி கொடுக்கலனா நம்முடைய சத்தியத்திலையும் வளர்ந்திருக்கணும், அதே சமயத்தில் நம்முடைய குணலட்சணத்திலையும் வளர்ந்திருக்கணும். சோ அப்படி நம்ம வளரணும்னு சொன்னாக்க அந்த கொடி என்ன பண்றாரு? கட் பண்றாரு தான் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ அப்ப நமக்கிட்ட இருக்கக்கூடிய கனி கொடுக்காத எந்த குணலட்சணத்தையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? பிதாவாகிய தேவன் என்ன பண்றாங்க? அந்த கனி கொடுக்காத குணலட்சணங்கள நம்மிடத்திலிருந்து அகற்றுறாங்க தான் பார்க்கிறோம். நீங்க ஒருவேளை நினைச்சுக்காதீங்க நம்மளையே டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாருன்னு, நம்மளையே கட் பண்ணி விட்டுருவாரு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நமக்கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத கொடி கொடுக்க, அதாவது கனி கொடுக்க கூடாத எந்த காரியத்தை என்ன பண்ணிடுவாரு? பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. நீங்க 8 வாசிக்கலாம். 15:8 இப்ப நான் உங்களுக்கு சொல்றது என்ன? நீங்க எல்லாம் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா எனக்கு சீஷராயிருக்கு. நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? மிகுந்த கனிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. அது மட்டும் தெரிஞ்சுக்கங்க சகோதர சகோதரிகளை. அடுத்து நீங்க 2 Corinthians 6:3-8 வாசிக்கலாம்.
என்னப்பட்டாலும்
எவ்வளவு விஷயம் பேசிட்டு இருக்காரு. சோ இப்படி தான் சொல்றாரு பாக்குறோம். சோ கர்த்தர் இயேசு மூலமா நமக்கு தேவனுடைய சத்தியம், தேவனுடைய ஆவி நமக்கு கிடைச்சிச்சு. சோ அதைத்தான் நம்ம படிச்சோம். எப்படி கிடைச்சிச்சுன்னா 53 லெசன் மூலமா நமக்கு கிடைச்சிச்சு. சோ அந்த லெசன் நமக்கு கிடைச்சதுனால நமக்கு என்ன ஒரு காரியம் பாத்தீங்கன்னா, அந்த சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியத்தின் பிரகாரம் எந்த அளவுக்கு கேட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம நடந்தாவே போதும். நீங்க எக்ஸ்ட்ரா நடக்க வேண்டிய அவசியமே இல்ல, எக்ஸ்ட்ரா தேவன் கிட்ட காமிச்சுக்கணும்னு விரும்ப வேண்டிய அவசியமோ இல்ல. எந்த அளவை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அது நீங்க காமிச்சா போதும். ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் தான் கேட்டிருக்கீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் லெசனுக்கு நீங்க உண்மை காமிங்க போதும். ஒருத்தர் 10 லெசன் காமிச்சு படிச்சிருக்கீங்களா, அந்த 10 லெசனுக்கு உண்மை காமிங்க. 53 லெசன் கேட்டிருக்கீங்களா, அந்த 53க்கு உண்மை காமிங்க. சோ நான் 5 வருஷம் 15 வருஷம் நான் ஒரு நாள் தான் ஆச்சு, நீங்க எந்த அளவு கேட்டிருக்கீங்களோ அதுல நீங்க உண்மையா இருந்தாவே போதும். புரிஞ்சுட்டீங்களா? சோ அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு காரியமா இருக்குது. கடைசியா எல்லா காரியமும் யாருக்கிட்ட இருந்து தான் வருதுன்னு பார்க்கும்போது, அதாவது தேவனுக்கு மகிமைப்படுவீங்க. யாக்கோபு 1:17-18 மற்றும் 22 வசனங்கள் வாசிக்கலாம். சத்திய வசனத்தினாலே நம்மளை சனிப்பித்தார் தான் பார்க்கணும். சோ அந்த சத்திய வசனத்துக்கு சாட்சியா நம்ம இருக்கணும் தான் பார்க்கணும். சோ பிதாவாகிய தேவன் இந்த ஒரு நேரத்தில் நமக்கு கொடுத்த இந்த பாடத்திற்காக கூட நன்றி செலுத்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மிகுந்த இரக்கத்தினாலும் கிருபையினாலும் ஒரு நாள் ஆவிக்குரிய கூடுகையில் 3 பாடங்கள் நாம் பார்த்தோம். 3வது பாடமாக கடைசி காலத்தில்